السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا ولهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير
இந்த வசனங்களின் பொருள் கிரகங்களுடைய வானின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட நாளின் மீதும் சத்தியமாக சாட்சி கூறுவோர் மீதும் சாட்சி கூறப்படுபவர் மீதும் சத்தியமாக அகல்களுக்குரியவர்கள் அளிக்கப்பட்டனர் அதாவது அதிகமாக எரிபொருள் ஊட்டப்பட்டுள்ள நெருப்பிற்குரியவர்கள் அவர்கள் அதன் அருகில் உட்கார்ந்திருந்த போது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு செய்வதற்கு அவர்களே சாட்சிகளாக இருப்பார்கள் வல்லவனும் மிகுந்த புகழுக்குரியவனுமாகிய அல்லாவிடம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காகவே அவர்களிடம் அவர்கள் விருப்பு கொண்டனர். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியதாகும். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சாட்சியாவான். நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா செய்யாதவர்களுக்கு நரக தண்டனையும் உண்டு, எரிக்கக்கூடிய தண்டனையும் உண்டு. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோர்களுக்கு தோட்டங்கள் உண்டு, அவற்றிற்கிடையே ஆறுகள் ஓடும். இதுவே மாபெரும் வெற்றியாகும். நான் ஓதிய இந்த வசனங்கள் முற்றிலும் குஜரான்வாலாவில் அகமதிகளுடன் நடைபெற்ற அந்த சம்பவத்தை படம் பிடித்து காட்டுகின்றது. இது அகமதிய மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு எத்தகைய ஆதாரமாக இருக்கின்றது என்றால், நீதியை விரும்பக்கூடிய முஸ்லீம்கள் புரூஜ் அதிகாரத்தை சிந்தித்து பார்த்தால் அகமதிகள் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் பற்றியும், குறிப்பாக அவர்களது ஆலிம்கள், தலைவர்கள், அவர்களது அரசியல்வாதிகள், அவர்களது அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம், அகமதியத்திற்கு எதிராக இவர்கள் காட்டுகின்ற செய்கின்ற செயல்கள் ஆகியவற்றின் உண்மை நிலை தெளிவாக தெரிந்துவிடும். மேலும் அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையின் மீது நம்பிக்கை கொள்வர். மேலும் அநீதி இழைக்கக்கூடியவர்களும் அவர்களது அடியாட்களும் அகமதிகள் மீது இழைக்கின்ற அந்த அநீதிகளில் பங்கு பெறாதவர்களாக அவர்கள் இருந்து விடுவர். ஆனால் அல்லாஹ்வின் வசனங்களை புரிவதற்கு கூட அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒருவரது தேவை இருக்கின்றது. ஆனால் இவர்களது நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால், அவர் கூறும் விஷயங்களை இவர்கள் முற்றிலுமாக கேட்க விரும்புவதே இல்லை. இதன் விளைவாக இவர்கள் அநீதி இழைப்பதில் முன்னேறிக் கொண்டே செல்கின்றனர். இந்த வசனங்களுக்கு சுருக்கமான விளக்கத்தை இங்கு நான் கூறிவிடுகின்றேன். எந்த கிரகங்களுடைய வானங்களின் மீது இங்கு சத்தியம் செய்து கூறப்பட்டுள்ளதோ அது வானங்களில் உள்ள 12 நட்சத்திரங்களாகும், கோள்களாகும். அவற்றை பற்றி விஞ்ஞானிகள் விளக்கமாக கூறியுள்ளனர். இங்கு விரிவான முறையில் ஆன்மீக கோள்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவற்றிற்கு இஸ்லாமிய வரலாறுடன் முக்கியமான தொடர்பு இருக்கின்றது. இதன் கருத்து 12 முஜதித்மார்கள், அதாவது ஆன்மீக சீர்திருத்தவாதிகள் ஆவர். இவர்கள் இஸ்லாமிய வானில் அதன் சூரியன் மறைந்த பிறகு தங்களது ஒளியை தருவதற்காக பிரகாசித்தனர், அல்லது சிறிது காலம் வரை ஒளியை வழங்கிக் கொண்டிருந்தனர். இந்த காலகட்டம் தொடர்பாக நபி ஒளிகளிலும் கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த கால ஆலிம்களும் இதை பற்றி சாட்சி கூறியுள்ளனர். இது வியப்புக்குரிய விஷயமாக இருக்கின்றது. 12 நூற்றாண்டுகளில் 12 முறை இஸ்லாத்தின் இருண்ட காலகட்டத்தில் ஒளியின் கிரணங்களை பரப்புவதற்காக எவர்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தானோ அவர்களை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். அல்லாஹு தாலா கூறுகின்றான், வல் யௌமில் மவ்ஊத், அதாவது வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது ஆணையிட்டவாறு அல்லாஹு தாலா 13வது நூற்றாண்டில் அவன் தனது இந்த வாக்குறுதி கேட்ப தன்னால் நியமிக்கப்பட்ட அந்த வாக்களிக்கப்பட்ட நபரை அனுப்பிய போது அவரை இவர்கள் மறுக்க ஆரம்பித்து விட்டனர். முன்னவர்கள் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் முஜதிதுகள், அதாவது ஆன்மீக சீர்திருத்தவாதிகள் தோன்றுவார்கள் என்று மட்டும்தான் கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த வாக்களிக்கப்பட்ட நபர் தொடர்பாக இறைவனும் தனிப்பட்ட முறையில் எடுத்து கூறியுள்ளான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வாக்களிக்கப்பட்ட நபர் தொடர்பாக பல்வேறு அடையாளங்களை எடுத்து கூறியவாறு அவற்றில் சூரிய சந்திர கிரகணம் தொடர்பான அடையாளமும் அடங்கும். இது போன்ற எண்ணற்ற அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியிருந்தார்கள். அது பகல் வெளிச்சம் போன்று நிறைவேறி இருக்கின்றது, மேலும் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. எந்த நபர் பற்றிய அடையாளங்களை எடுத்து கூறி அவர் வருவார் என்று கூறினார்களோ அவரை இவர்கள் மறுக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு பிறகு இதையும் கூட சிலர் வலுவாக கூற ஆரம்பித்துள்ளனர். இப்போதும் சில இடங்களில் பெரும் கூச்சலிட்டவாறு இவ்வாறு கூறப்படுகின்றது, அதாவது எங்களுக்கு இப்போது எந்த சீர்திருத்தவாதியின் தேவையும் இல்லை என்று இவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் இதனால் மௌலவிகள் மற்றும் பேர்தாங்கி ஆலிம்களின் நாட்காலி பிடுங்கப்பட்டுவிடும். ஏனென்றால் இதன் மூலம் அவர்களது அறிவு மற்றும் ஞானத்தின் உண்மை நிலை உலகிற்கு தெரிய வந்துவிடும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவுகளுக்கு முற்றிலும் பொருந்தும் வகையில் இக்காலத்தில் தான் தோன்றியிருப்பது பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். இது வியப்புக்குரிய விஷயமாகும். இதை நான் இறைவனின் ஒரு அடையாளமாக கருதுகின்றேன். சரியாக 1290 ஹிஜ்ரி ஆண்டில் இறைவன் தரப்பிலிருந்தும் இந்த எளியவனுக்கு அவனுடன் உரையாடுகின்ற நட்பேறு கிடைத்தது. இதற்கு பிறகு சிறிது காலம் கழிந்த பிறகு அவர்கள் தான் வாக்களிக்கப்பட்ட மசீகாக இருப்பதாக வாதமும் செய்தார்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள அடையாளங்கள் அவர்களுக்கு சாதகமாக நிறைவேறின. ஜமாத்தின் நூல்களில் இது விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலும் இதன் விளக்கம் இடம்பெற்றுள்ளது. நான் இப்போது அந்த விளக்கங்களை எடுத்துக் கூறப்போவதில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அல்லாவின் ஆதரவு கிடைத்திருப்பது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலமாக இது இருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது. பிறகு அல்லாஹாலா கூறுகின்றான், இந்த வாக்களிக்கப்பட்ட நாளில், அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு புத்துயிர் ஊட்டப்படும். இஸ்லாத்தின் புது வாழ்விற்கான காலகட்டம் ஆரம்பமாகும். ஆனால் இதற்காக நம்பிக்கையாளர்களுக்கு, அதாவது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மிகப்பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். அல்லாஹ் கூறுகின்றான், குதில அஸ்ஹாபுல் உஹுதுத், அவர்களுக்குரியவர்கள் அழிக்கப்பட்டனர். குதில அஸ்ஹாபுல் உஹுதுதின் நாரி ஜாத்தில் வுகூத், அதாவது அதிகமாக எரிபொருள் ஊட்டப்பட்டுள்ள நெருப்பிற்குரியவர்கள். இதுவும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் அருகில் உட்கார்ந்திருந்த போது. இதில் எதிரிகளின் நிலை படம்பிடித்து காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற எதிர்ப்புகள் நடக்கும் என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நெருப்புகள் மூட்டப்பட்டு அதன் அருகில் எதிரிகள் உட்கார்ந்தும் இருப்பர். இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இறுதியில் எதிரிகள் தங்களது தீய முடிவை காண்பார்கள், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எவ்வாறு இருப்பினும் நம்பிக்கையாளர்களுக்கு நீண்ட காலகட்டம் வரை அநீதிகள் மற்றும் கொடூரமான முறையில் கொடுமை இழைக்கப்படுவது ஆகியவற்றிற்கு இலக்காக வேண்டியது வரும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். அதாவது இஸ்லாத்தின் முன்னேற்றம் நம்மிடம் சிலவற்றை கோருகின்றது, அது நமது மரணம் தொடர்பான கோரிக்கையாகும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வசனங்களிலும் இதுதான் கூறப்பட்டுள்ளது. மிக அதிகமாக எரிபொருள் ஊட்டப்பட்டுள்ள நெருப்பு உங்களுக்கு எதிராக மூட்டப்படும். இந்த நெருப்பில் மீண்டும் மீண்டும் எரிபொருள் போடப்படும். இந்த நெருப்பை மூட்டக்கூடியவர்கள் அதன் அருகில் அமர்ந்தவாறு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பர். தங்களது எண்ணத்தில் இத்தகைய ஏற்பாட்டை செய்தவர்கள், அதாவது அகழிகளை தோண்டி இந்த நம்பிக்கையாளர்களை ஒரு எல்லைக்குள் நிற்கும்படி செய்து எல்லா தரப்பிலிருந்தும் அவர்களை சூழ்ந்தவாறு நின்று கொண்டு பிறகு நெருப்பை மூட்டலாம் என்றே இவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அல்லாஹ் இதை பற்றி முதலிலேயே கூறிவிட்டான், நெருப்பின் வேதனைகளை கடந்து செல்ல வேண்டியது கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லா பக்கமும் சுற்றி வளைத்தவாறு நம்பிக்கையாளர்களை நெருப்பில் எரிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தாமே அழிக்கப்பட்டு விடுவர். தங்களது எண்ணத்திற்கேற்ப இவர்கள் நெருப்பிற்கு அருகில் காவல் காத்தவாறு அமர்ந்துள்ளனர். இந்த நெருப்பிலிருந்து எவரும் தப்பி வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதன் அருகில் அதனை காவல் காத்தவாறு அவர்கள் அமர்ந்துள்ளனர். பிறகு நாம் பார்க்கின்றோம், பாகிஸ்தானில் காவல்துறையினரும் அவர்களுடன் நின்றவாறு இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தனர். அதுவும் அவர்களை காப்பாற்ற அவர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை, மாறாக அந்த அநீதியில் பங்கு பெறுபவர்களாக அவர்களும் ஆகிவிட்டனர். பிறகு நெருப்பை மூட்டக்கூடிய இவர்கள் எல்லோருமே இதை பார்த்துக் கொண்டு நெருப்பிற்கு அருகில் நின்று கொண்டிருந்தது மட்டுமின்றி நம்பிக்கையாளர்களை எரித்து அதில் இன்பம் கண்டனர். இதுவும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் அருகில் உட்கார்ந்திருந்தனர் என்பது பழைய சம்பவம் ஒன்றும் அல்ல, மாறாக இது ஒரு முன்னறிவிப்பும் ஆகும். இது நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்பிக்கையாளர்களின் எதிரிகள் இதுபோன்ற நெருப்புகளை மூட்டுவர். பிறகு இந்த நெருப்பிற்கு அருகில் அதனை காவல் காத்தவாறு இவர்கள் உட்காரவும் செய்வர். நமது உண்மையின் வழிகளை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு ஆதாரமாக இது திகழ்கின்றது. நாம் நம்பிக்கையாளராக இருக்கின்றோம் என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கின்றது. நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நெருப்பை மூட்டக்கூடியவர்களை சார்ந்தவர்களாக எதிரிகள் இருக்கின்றனர் என்பதையும் அது நிரூபிக்கின்றது. இந்த நெருப்பிலிருந்து எவரும் வெளியில் தப்பி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதனை சூழ்ந்தவாறு அவர்கள் அமர்ந்திருந்தது மட்டுமன்றி, நாம் நல்ல பணியை செய்துள்ளோம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஷஹீதுகள் தொடர்பான சில விவரங்களை நான் எடுத்து கூறுவேன். அதில் இந்த வசனங்களில் கூறப்பட்டதற்கு இணங்க, அறைகளின் கதவுகளை அடைத்துவிட்டு இவர்கள் நெருப்பு மூட்டியிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அறைகளில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மொத்தம் 11 பேர் இருந்தனர். ஜன்னலில் உள்ள கண்ணாடிகள் வழியாக அவர்களை பரிகாசம் செய்யும் வகையில் தங்களது கைகளை அசைத்தவாறும் மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டவாறும் எதிரிகள் அங்கிருந்து சென்று விட்டனர். அவர்களை துன்புறுத்தும் வகையிலும், இப்போது நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள், இதிலிருந்து வெளியேறுவதற்கு உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று அவர்களுக்கு கூறும் வகையில் இவ்வாறு நடந்து கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இருக்கின்ற வீடியோ பிலிமிலும் இந்த அநியாயக்காரர்களின் முகத்தை பார்க்க முடிகின்றது. அதிலிருந்தும் வெட்கங்கட்ட இவர்களது செயல்கள் அளவு கடந்து விட்டது என்பது தெளிவாகவே தெரிகிறது. இவர்களது செயல்களும் இவர்களது பேச்சுக்களும் முழக்கங்களும் இவற்றை வெளிப்படுத்துகின்றன. எவ்வாறு இருப்பினும் இது இவர்களது வரம்பு மீறிய பகைமையின் நிலையாகும். இன்னும் சொல்வதென்றால், இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிந்த பிறகு கிடைத்த செய்தி என்னவென்றால், அதே பகுதியை சார்ந்த ஒரு மூலவி மக்களை ஒன்று திரட்டியவாறு, இந்த பகுதியை சார்ந்த அகமதிகளுடன் நாம் நடந்து கொண்டது ஒன்றுமே அல்ல, இதைவிட அதிகமாக நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் என்னிடம் வாக்குறுதி வழங்குங்கள், நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அவர் அந்த மக்களிடம் வாக்குறுதி வாங்கினார். அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் ஷஹீதாக்கிய பிறகும் கூட அவர்களுக்கு ஒருவேளை வெட்கம் வந்திருக்கும் என்று சொல்லும் வகையில் உள்ள அத்தகைய சம்பவம் அல்ல இது. இவர்கள் எந்த அளவு வெட்கங்கெட்டவர்களாகவும் கொடூரமான மிருகத்தனமான எண்ணமுடைய அநியாயக்காரர்களாகவும் இருக்கின்றனர் என்றால், இன்றைய நாட்களில் தொலைபேசியிலும் ட்விட்டர் மூலமும் கொடுக்கப்படும் தூது செய்தியில் இவர்களும் தங்களது தூது செய்தியை தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பான தங்களது தாக்கங்களை தெரிவிக்கின்றனர். அகமதிகளுடன் என்ன நடந்திருக்கிறதோ அது மிகவும் நல்ல முறையில் நடந்துள்ளது, அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அதில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் வேதனை என்னவென்றால், இவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பெயரிலும் அவனது தூதரின் பெயராலும் இவர்கள் செய்கின்றனர். இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் அருகில் அமர்ந்திருந்தனர் என்பதிலிருந்தும் அவர்கள் நிரந்தரமாகவே அவ்வாறு அமர்ந்திருப்பர் என்று தெரிகிறது. இவர்கள் தண்டனை வழங்குவதற்கான சூழ்ச்சிகளை மிக நீளமானதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். குஊத் என்பதன் பொருள் உட்காருவது, ஏதாவது ஒரு பொருளின் மீது தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பதாகும். இதுவும் ஒரு சொற்றொடராகும். நீண்ட காலமாக ஒரு செயலை செய்து கொண்டே செல்வதற்கு இது கூறப்படுகிறது. எனவே இவர்களது பொய், ஏமாற்று வேலை, துன்பமிழைப்பது ஆகியவற்றின் தொடர் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை மிக நீளமாக இந்த தொடர் நீடித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் எதிரிகள் உருவாகிக் கொண்டே இருப்பர். அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மக்கள் முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். இதற்கு ஒரு வரம்பும் இருக்கின்றது. அந்த வரம்பை அல்லாஹ் இவர்களுக்காக நிர்ணயித்துள்ளான். அதாவது, நீங்களும் இவ்வாறு செய்து கொண்டே செல்லுங்கள், இறுதியில் நீங்களும் இந்த நெருப்பினால் அழிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் இந்த நெருப்பில் போடப்படுவீர்கள் என்று கூறுகின்றான். இவர்கள் பொய் மூலம் பணிகளை செய்கின்றனர். இது இவர்களது ஆலயங்களுக்கும் தெரியும். பொய் கூறுவதை தவிர ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை மறுக்கக்கூடிய எந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை. பொய்யான விஷயங்களை புனைந்து கூறுவது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலிருந்து சில மேற்கோள்களை எடுத்து கூறியவாறு சம்பவங்களை வேறு விதமாக திரித்து கூறுவது, அவர்களது மேற்கோள்களை முழுமையாக கூறாமல் அதை வேறு விதமாக திரித்து கூறுவது ஆகியவற்றை தவிர வேறு எதுவுமே அவர்களிடம் இல்லை. ஆனால் எதிர்ப்பு அவர்களை குருடர்களாக ஆக்கிவிட்டது. இதனால் இப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்து கொண்டே செல்கின்றனர், செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நெருப்பை மூட்டுவதில் பொதுமக்களையும் தங்களுடன் சேர்த்துக் கொள்கின்றனர். எனவே இந்த நெருப்புகளை உண்மையான முறையில் மூட்டியவாறு நம்பிக்கையாளர்களை எரித்துவிட அவர்கள் முயற்சி செய்கின்றனர். சில இடங்களில் அவர்கள் இவ்விஷயத்தில் வெற்றி பெற்று விடுகின்றனர், சில இடங்களில் தோல்வியையும் தழுவுகின்றனர். பிறகு எப்போதாவது என்ன, நிரந்தரமாகவே இவர்கள் அகமதியத்தின் எதிர்ப்பு நெருப்பை எல்லா இடங்களிலும் மூட்டுவதற்கு இவர்கள் எல்லா வகையிலும் முயற்சி செய்கின்றனர். இன்றைய நாட்களில் பாகிஸ்தானில் உள்ள ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் பொய் புனைந்து கூறப்பட்டுள்ள அகமதியத்திற்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அரசு கட்டிடங்கள் மீதும், இதுவரை என்றால் உயர்நீதிமன்ற கட்டிடத்திலும் அவை ஒட்டப்பட்டுள்ளன. அதில் எத்தகைய தவறான விஷயங்களை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புபடுத்தி இவர்கள் கூறியுள்ளனர் என்றால், அல்லது அவற்றை ஜமாத்தின் கொள்கையுடன் தொடர்புபடுத்தி இம்மக்கள் கூறுகின்றனர் என்றால், அதற்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த விஷயங்களை கூறி மக்களை தூண்டிவிடுகின்றனர். ஜமாத்தின் கொள்கையுடன் எந்த தொடர்பும் இல்லாத இத்தகைய விஷயங்களை அவர்கள் கூறுகின்றனர். இதே எதிர்ப்பின் காரணமாக ஜமாத்திற்கு ஆதல் வழங்கியவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இறைவனது கையால் இந்த பூமியில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், இந்த விதை வளரும், மலரும், எல்லா பக்கங்களிலும் இதன் கிளைகள் வெளிப்படும், மேலும் இது பெரும் மரமாக ஆகிவிடும். இறைவன் கூறியுள்ள விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்தவாறு இடையில் வரக்கூடிய சோதனைகளுக்கு அஞ்சாமல் இருப்பவர்கள் அருளுக்குரியவர் ஆவர். கண்டிப்பாக ஜமாத்தில் உள்ள நபர்களுக்கு தியாகங்கள் செய்ய வேண்டியது வரும். ஆனால் இறைவனால் நடப்பட்ட மரமாக இந்த ஜமாத் இருக்கின்றது. அது அல்லாஹ்வின் அருளால் வளர்ந்து பூக்களை தந்து பழங்களை தந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹு தாலா. இந்த நெருப்பை மூட்டக்கூடியவர்கள் தாமே இந்த நெருப்பில் எரிவதை கண்டுகொள்வர், அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், அவர்களுக்குரியவர்கள் அழிக்கப்பட்டு விட்டனர் என்பது ஒரு முன்னறிவிப்பாகும். இந்த முன்னறிவிப்பு அஹ்மதியா ஜமாத்திற்கு ஆதரவாக நிறைவேறி இருக்கின்றது, நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இந்த மக்கள் அழிந்து கொண்டே இருப்பர். எனவே இந்த முன்னறிவிப்பும் இந்த அநீதிகளுடன் மீண்டும் மீண்டும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இவர்கள் இந்த அநீதியிலிருந்து விலக மாட்டார்கள், மாறாக அவர்கள் மீண்டும் மீண்டும் கொடுமைகள் இழைத்து வருகின்றனர். ஆனால் இறைவனது கையால் நடப்பட்ட செடியாக அகமதியத்தின் மரம் இருப்பதால் இது வளர்ந்து கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹு தாலா. 125 வருட கால அகமதியா ஜமாத்தின் வரலாறு, இப்போது ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலம் இவர்கள் பாடம் பிடிக்க வேண்டும். அதாவது இது மனிதனின் பணி அல்ல, மாறாக இது இறைவனின் பணியாகும். இறைவனது பணிகளில் தலையிட்டு அதை தடை செய்ய முயற்சி செய்து இறைவனது வெறுப்பை பெறுவதை தவிர வேறு எதையும் இவர்கள் பெறப்போவதில்லை. இவர்கள் தாங்கள் தவறிழைக்கின்றனர் அல்லது திருக்குறானை பின்பற்றி செல்லாமல் உள்ளனர் என்பதை அறிந்துள்ளனர். அல்லாஹ்வின் தூதர் எந்த விஷயத்திலும் இவர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை அறிந்துள்ளனர். நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்களின் சம்பவங்களை எடுத்து கூறி வந்தேன். அவற்றிலும் இப்போது உண்மையை புரிந்து கொண்டு பையத்தில் இணைகின்ற மக்களின் சம்பவங்களையும் நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். அவற்றிலிருந்தும் பேர்தாங்கி ஆலிம்களாக இருக்கும் இவர்கள் காதியானிகளிடம் திருக்குறானை அடிப்படையாக கொண்டு மட்டும் ஒருபோதும் பேசக்கூடாது என்று கூறியுள்ளனர். தங்களை சார்ந்துள்ள மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஆலயங்கள் திருக்குறான் அடிப்படையில் இவருடன் பேசவே கூடாது என்ற பாடத்தை தான் கற்றுத்தந்துள்ளனர். திருக்குறான் அடிப்படையில் இந்த மக்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தையும் நிரூபித்து விடுவர். ஹத்தவன் நுபுவத்திற்கு இவர்கள் கூறும் விளக்கத்தையும் இவர்கள் நிரூபித்து விடுவர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையையும் நிரூபித்து விடுவர் என்று இவர்கள் கூறுகின்றனர். இன்னும் சொல்வதென்றால், இவர்கள் இப்போது இவர்கள் கூறுகின்ற விஷயங்களை கேட்காதீர்கள், இவர்களிடம் முற்றிலும் பேசாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். ஏனென்றால் ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்களிடம் எதுவும் இல்லை. பிடிவாதமும் மறுத்து கூறுவதும் தான் இருக்கின்றது. பிடிவாதத்தினாலும் மறுப்பதன் விளைவாகவும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பல தவறான பொருள்களை கொடுப்பதும் தனது விருப்பத்திற்கு ஏற்ப பொருள் கொடுப்பதும் இவர்களது நடைமுறையாக இருந்து வருகிறது. தவறான போதனைகள், கருத்துக்கள் ஆகியவற்றின் மூலமாக இவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர். ஆனால் தங்களது எண்ணத்திற்கேற்ப பெரும்பான்மை எங்களுடன் இருக்கின்றது என்ற எண்ணத்தில் இவர்கள் அநீதி இழைக்கின்றனர், பிறரை அநீதி இழைக்க வைக்கின்றனர். அரசாங்கத்தின் மீடியா அல்லது தொலைக்காட்சி சேனலின் நிலையும் இவ்வாறுதான் இருக்கின்றது. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மூலை வந்திருந்தார். அகமதிகளின் பெயரை கூறாமலேயே அகமதிகள் தொடர்பாக அவர் பேசினார். தன் தரப்பிலிருந்தும் தனது பொதுமக்களை குளிர வைப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு நடந்திருக்க கூடாது. ஆனால் சிறுபான்மையினர் பெரும்பாலான நபர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில்லை என்பதை அவர் வலுவாக கூறி வந்தார். இப்போது பாருங்கள், அவர்களே கொலை செய்கின்றனர், தாமாகவே இந்த விஷயத்தின் காரணமாக பிறர் மீது குற்றங்களை சுமத்துகின்றனர், தாமே திட்டம் தீட்டி தாமே தீர்ப்புகளையும் கூறுகின்றனர், பிறகு தாமாகவே தண்டனையையும் தருகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அவர்களிடம் ஆட்சி இருக்கின்றது, மௌலவிகளிடம் ஸ்டேட் பவர் இருக்கின்றது, அல்லது சுயமாக அரசியல்வாதிகள் அகமதிகளை எதிர்ப்பதில்தான் தங்களது அரசியல் இருக்கின்றது என்று கருதுகின்றனர். இதனால் அரசாங்கமும் இவர்களுக்கு ஆபாம் போடுகின்றது. இவர்களுக்கு அல்லாஹாலா என்ன முடிவெடுத்துள்ளான் என்பதை பற்றி தெரியாது. அல்லாஹாலா கூறுகின்றான், நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் துன்புறுத்திவிட்டு பிறகு தௌபா செய்யாமல் இருக்கின்றனரோ அவர்களுக்கு நரக தண்டனை உண்டு, மேலும் அவர்களுக்கு நெருப்பின் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் தண்டனையை வழங்குகின்றனரோ அல்லது தண்டனை வழங்க முயற்சி செய்கின்றனரோ அவர்களுக்கு எதிராக நெருப்புகளை மூட்டுகின்றனரோ இதிலிருந்து இவர்களை காப்பாற்றுபவர் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதனை காவல் காத்துக் கொண்டு இருக்கின்றனரோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நரகத்தின் தண்டனை உண்டு. இந்த மக்கள் வெளிப்புற நெருப்பை மூட்டுகின்றனர். மக்கள் அதாவது இம்மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லா வகையிலும் நம்பிக்கையாளர்களை தண்டனையில் ஆழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக மறைவான நெருப்பையும் அவர்கள் மூட்டுகின்றனர். இன்றைய நாட்களில் இந்த குழப்பத்தையும் இந்த மறைவான நெருப்பையும் இவர்கள் இவ்வாறு மூட்டுகின்றனர். அகமதிகளாகிய நாம் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அன்னாரை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது அவர்களை இவர்கள் இழிவுபடுத்துகின்றனர் என்று இவர்கள் கூறுகின்றனர். இது எத்தகைய குற்றச்சாட்டு என்றால் எங்களது உள்ளங்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை தரக்கூடிய குற்றச்சாட்டாக இது இருக்கின்றது. ஆனால் அகமதிகள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் மற்றும் கம்பீரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். எங்கெல்லாம் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கண்ணியத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றதோ அங்கு அகமதிகள் எல்லோரையும் விட முதலாவதாக இந்த தாக்குதல்களுக்கு பதில் கூறுவதற்காக அங்கு இருப்பர். எனவே நாங்கள் யார் என்றால் எங்களது மரணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு சாதாரண சொல்லை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதே போதனையைத்தான் ஹஜரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அல்லாஹ் எங்களது செயல்கள் என்ன என்பதையும் எங்களது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதையும் அறிந்துள்ளான். அதில் எந்த முரண்பாடும் இல்லை. இவ்வாறே ஒரு பொய்யரின் ஜமாத்திற்கு முழு உலகின் எதிர்ப்பு அவருக்கு இருந்தும் கூட வெற்றிக்கு மேல் வெற்றியை அவன் வழங்குவானா? அது அவனது ஜமாத் என்று அவனுக்கு தெரியும். அதற்கு முன்னேற்றத்தை வழங்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எந்த நம்பிக்கையாளர்கள் எனது மகிமைக்காகவும் கம்பீரத்திற்காகவும் மேலும் எனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எனது இறுதி நபியின் கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் நிலைநாட்டுவதற்காக இரவு பகலாக பணி செய்து வருகின்றனரோ அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி துன்புறுத்துகின்றவரை அல்லது அவர்களது உடலை எரிக்கின்றவர்களை அல்லது அவர்களது வீடுகளை எரிக்கின்றவர்களை அல்லது பொய்யான விஷயங்களை இவர்களுடன் தொடர்புபடுத்தி கூறி இவர்களது உள்ளங்களை எரிக்கின்றவர்களை நிச்சயமாக நான் விடமாட்டேன். அவர்கள் தௌபா செய்தாலே ஒழிய நிச்சயமாக இவர்களை நரக நெருப்பில் நான் போடுவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான், அவளை மன்னித்து விடுவான். ஆனால் தௌபா செய்யவில்லை என்றால் அவர் நினைவில் கொள்ளட்டும், ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். எவ்வாறு அவர்கள் நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை எரித்தனரோ அல்லது அவர்களது உடலை எரித்தனரோ அல்லது அவர்களின் வீடுகளை எரித்தனரோ அல்லது இதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். சில நேரம் அவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கின்றது, சில நேரம் வெற்றி கிடைப்பதில்லை. இவ்வாறே அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படும். ஆனால் அவ்வாறு அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை இரு வகைப்படும். அது வெளிப்படையாகவும் இருக்கும், அந்தரங்கமாகவும் இருக்கும். அவர்களுக்கு எரிகின்ற தண்டனையும் கிடைக்கும், நரகத்தின் தண்டனையும் கிடைக்கும். பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நமது உள்ளங்களை இந்த மக்கள் நமது உயிரை விட நமக்கு அதிகம் பிரியமுள்ள அந்த நபியுடன் நம்மை தொடர்புபடுத்தி அவர்கள் தொடர்பாக நாம் கூறாத பொய்யான விஷயங்களை நாம் கூறியதாக கூறி நமது உள்ளங்களை எரிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்துள்ளனர். ஆனால் இவர்களது உள்ளம் இந்த உண்மையை இப்போது பார்த்துவிட்டு பொறாமையின் நெருப்பால் எரிகின்றது. அகமதியா ஜமாத் ஏன் முன்னேறுகின்றது என இவர்கள் பொறாமைப்படுகின்றனர். எல்லா வகையிலும் நாம் இவர்களை எதிர்த்த பிறகும் கூட அகமதியா ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஏன் தனது ஈமானில் நிலைத்திருக்கின்றார் என்று இவர்கள் பொறாமைப்படுகின்றனர். ஏன் இவர்களில் ஒவ்வொரு நபரும் சிறுவரும் முதியவரும் ஆணும் பெண்ணும் நம்மை பார்த்து பயப்படாமல் இருக்கின்றனர்? நமது அநீதிகளை நேருக்கு நேராக தமது கண்களால் கண்ட பிறகும் அதை ஏன் எதிர்த்து நிற்கின்றனர் என்று இவர்கள் பொறாமைப்படுகின்றனர். குஜரன்வாலாவில் வசிப்பவர்கள் 1974 நடைபெற்ற கலவரத்தின் போதும் மிகப்பெரும் தியாகங்களை செய்தனர். அதற்கு ஒரு முன்னுதாரணத்தை அவர்கள் நிலைநாட்டினர். இன்றும் கூட இவர்கள் தியாகங்களின் ஒரு புது முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளனர். இதில் 7 மாத பெண் குழந்தை, 8 வயதுள்ள பெண் குழந்தை மற்றும் ஒரு பெண் ஆகியோர் தங்களது உயிர்களின் காணிக்கையை வழங்கி தியாகத்தின் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளனர். இன்னும் சொல்வதென்றால், இந்த உலகில் இதுவரை வராத ஒரு குழந்தை, எந்த குழந்தை 1.5 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு இந்த உலகை பார்க்க வேண்டியது இருந்ததோ, அதுவும் கூட இந்த அநியாயக்காரர்களின் அநீதியின் காரணமாக இந்த உலகில் வர முடியாமல் மடிந்து போய்விட்டது. அதுவும் தன்னை தியாகம் செய்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த அநீதி இழைப்பவர்கள் மற்றும் நெருப்பை மூட்டக்கூடியவர்களை பற்றி இறைவன் நமக்கு ஏற்கனவே கூறிவிட்டான். இவர்களது முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை கூறிவிட்டான். அத்துடன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த தியாகத்திற்கு பகரமாக அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அருட்கொடைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தவாறு அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அவர்களுக்கு அருட்கொடைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தவாறு அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். இன்னல்லதீன் ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார் ஜாலிகல் ஃபௌஸுல் கபீர். நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தனரோ அவர்களுக்கு தோட்டங்கள் உண்டு, அவற்றிற்கிடையே ஆறுகள் ஓடுகின்றன. இது மிகப்பெரும் வெற்றியாகும். எதிரிகள் நெருப்புகளின் தொடரை ஆரம்பித்துள்ளனர். இது அணைந்துவிடக்கூடாது என்று அதை கண்காணித்தும் வருகின்றனர். நமக்கு வந்துள்ள அறிக்கைகளிலும் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நெருப்பை அணைப்பதற்கு வந்த தீயணைப்பு படையினரையும் இவர்கள் தடுத்துவிட்டனர். அவர்கள் முன்னேறி செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் மீது கற்களை எறிய ஆரம்பித்து விட்டனர். இவ்வாறே காயமடைந்தவர்களை வெளியே எடுப்பதிலிருந்தும் ஆம்புலன்ஸையும் இவர்கள் தடுத்துவிட்டனர். அவர்களுக்கு முன்னால் சென்று நின்றனர். அவர்களுக்கு முன்னால் நடனமாடினர். இறைவன் கூறுகின்றான், இந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக நான் எத்தகைய சொர்க்கத்தை தயார் செய்துள்ளேன் என்றால், இதன் தோட்டங்கள் எத்தகையவை என்றால், அதில் உள்ள மரக்கிளைகள் ஒன்று மற்றொன்றுடன் சேர்ந்து இருக்கின்றன. அதன் நிழல் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றிற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்போது விரும்பினாலும் அவர்கள் தண்ணீர் அருந்தி தங்களது தொண்டைகளையும் உடல்களையும் புத்துணர்வு பெற்றதாக ஆக்கிக் கொள்ளலாம். எதிரிகளோ நெருப்பின் வெப்பத்தை வழங்குவதற்கு முயற்சி செய்தனர். சொர்க்கத்தில் அவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் இருக்கும். வெயிலின் வெப்பம் கூட அவர்களுக்கு தெரியாது. எதிரிகளோ அப்பாவி குழந்தைகளையும் நோயிட்டிருந்த பெண்களையும் புகையின் மூலம் அவர்களது தொண்டையை அடைக்க முயற்சி செய்தனர், அல்லது தொண்டையை காய்ந்து போகும்படி செய்ய முயற்சிகளை செய்தனர். அவர்களுக்கு தண்ணீர் தராமல் இருந்தனர். இவ்வாறு அவர்கள் மூச்சு திணறி இறந்து விடுவர் என்று அவர்கள் கருதினர். ஆனால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவன் அவர்களுக்காக திறந்த வெளியையும் குளிர்ந்த தண்ணீரும் கிடைக்க ஏற்பாடு செய்வான். அங்கு அவர்களது தொண்டையும் உடலும் எல்லா சமயங்களிலும் புத்துணர்வு பெற்றிருக்கும். ஆக இதுதான் நெருப்பை மூட்டக்கூடியவர்களின் முடிவு, அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் முடிவு ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள தெளிவான வித்தியாசமாகும். நாங்கள் இந்த அநீதிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி கிடைப்பதற்காக இதற்கு முன்னரும் இறைவன் முன்னால் குனிந்தோம். இன்றும் அவன் முன்னால் தான் குனிகின்றோம். இந்த வசனங்களில் அந்த பெண்ணின் கேள்விக்கான பதிலும் வந்துவிட்டது. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாள் முன்னதாக ஒரு பெண் எனக்கு ஜெர்மனியில் இருந்து கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு இல்ஹாம் வந்துள்ளது, நெருப்பை கொண்டு எங்களை அச்சுறுத்தாதீர்கள் அல்லது என்னை அச்சுறுத்தாதீர்கள். நெருப்பு எனது அடிமை மட்டுமல்ல, அடிமையின் அடிமையாகும். இந்த பெண் இந்த இல்ஹாமை எழுதிய பிறகு வேறு எதையும் எழுதவில்லை. ஆனால் பிறகு இவையெல்லாம் ஏன் நடந்தது என்று அவர் கேட்பதுதான் இதன் கருத்தாகும் என்று தோன்றுகிறது. முதலாவது விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களது ஈமானை வலுப்படுத்த வேண்டும். இதையும் கூட அல்லாஹு தஆலா நமக்கு முதலிலேயே கூறிவிட்டான். இந்த வசனங்களுக்கு விளக்கம் கூறியவாறு நான் ஏற்கனவே கூறியிருந்தது போன்று இந்த அநீதிகள் நடக்கும் என்று அல்லாஹ் ஏற்கனவே கூறிவிட்டான். இந்த வசனங்கள் மிக தெளிவாக இதை பற்றி கூறுகின்றன. மேலும் இந்த நெருப்பிற்கு நாம் பயப்படுபவர்கள் அல்ல என்பதும் கூட இந்த இல்ஹாமில் உள்ள கருத்தாகும். திருக்குரானில் கூறப்பட்டிருப்பது போன்று இந்த மக்கள் நெருப்புகளை மூட்டுவர், நிச்சயமாக நெருப்பை மூட்டுவர். ஆனால் அந்த நெருப்புகளின் மூலம் எந்த நோக்கத்தை அவர்கள் பெறுவதற்கு முயற்சி செய்தனரோ அதை அவர்களால் ஒருபோதும் பெற முடியாது. அவர்களது நோக்கம் நெருப்பை மூட்டி அகமதிகளை அகமதியத்தை விட்டும் வெருண்டோடும்படி செய்ய வேண்டும் என்பதேயாகும். இவர்கள் மூட்டுகின்ற நெருப்பின் தண்டனை மூலமாக அகமதிகளை அச்சுறுத்த வேண்டும் என்று இந்த மக்கள் முயற்சி செய்தனர். ஆனால் என்ன, ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் ஈமான் இவ்விஷயங்களால் வீணானதாக ஆகிவிட்டதா? ஒருபோதும் அல்ல. மாறாக இந்த நெருப்பு அவர்களின் அடிமையாக மாறி இந்த நம்பிக்கையாளர்களின் முன்னேற்றத்திற்கான வாசலின் கதவுகளை அவர்களுக்கு நிச்சயமாக அது காட்டி தந்தது. மேலும் இவர்களது ஈமானை அது வலுப்படுத்தியது. இந்த நெருப்பின் காரணமாக வெளிப்படையாக இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் கூட விதையாக மாறி ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் அதன் அறிமுகம் ஆகியவற்றின் எத்தகைய கதவுகளை திறந்து தரக்கூடியவையாக அவை ஆகிவிட்டன என்றால் அதை பார்த்து வியப்பாக இருக்கின்றது. பிறகு பல சமயங்களில் இவ்வாறும் நடந்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே நான் கூறியது போன்றே எதிரிகள் தங்களது நடவடிக்கைகளில் தோல்வியை தழுவியுள்ளனர். எல்லா நிலையிலும் இதன் விளைவுகள் அல்லாஹ்வின் உதவி பற்றி நமக்கு தெரிவிக்கும் போது இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. வெளிப்படையான அம்சங்களும் உள்ளன, அந்தரங்கமான அம்சங்களும் உள்ளன. ஆனால் அல்லாஹ் இந்த நெருப்பை மூட்டியதன் விளைவாக நெருப்பை மூட்டக்கூடியவர்களுக்கு நான் எரிகின்ற தண்டனையும் வழங்குவேன், நரக தண்டனையும் வழங்குவேன் என்று கூறியுள்ளான். ஆனால் நெருப்பின் மூலமாக இழப்பு ஏற்படுகின்ற நம்பிக்கையாளர்களுக்கு குளிர்ந்த நிழல் தரக்கூடிய தோட்டங்கள் உள்ளன. தமது உயிரை அர்ப்பணித்துள்ள இந்த அப்பாவி குழந்தைகள் ஏற்கனவே சொர்க்கவாசிகளாகத்தான் இருக்கின்றனர். இவர்களது இந்த தியாகமானது அவர்களை இறைவனுக்கு மேலும் அதிகம் பிரியமுள்ளவர்களாக ஆக்கிவிட்டது. இறைவன் அவர்களை தனது அன்பின் மடியில் அமர்த்திக் கொண்டான். நெருப்பு அகமதிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், அல்லது இந்த நெருப்பு மற்றவர்களுக்கு தண்டனையாக இருக்கும், அகமதிகள் அதிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இந்த இல்ஹாமில் எங்குமே கூறப்படவில்லை. அப்படிப்பட்ட எந்த அடையாளமும் இதில் கூறப்படவில்லை. நெருப்புக்கு நாம் அஞ்சுபவர்கள் அல்ல என்று கூறுவதுதான் இந்த இல்ஹாமின் நோக்கமாகும். ஆனால் சில நேரங்களில் இந்த இல்ஹாம் வெளிப்படையாகவும் நிறைவேறுகின்றது, அந்தரங்கமாகவும் நிறைவேறியுள்ளது. சில இடங்களில் நெருப்பு அணைந்தும் விடுகின்றது, சில இடங்களில் அது இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நிராகரிப்பவர்களுக்கு என்ன தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அது போரின் தண்டனையாக இருந்தது, வேறு எந்த தண்டனையும் அவர்களுக்கு வரவில்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதையே கூறியுள்ளார்கள். இந்த தண்டனை தான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாகவே அவர்கள் அழிந்தனர், இதன் மூலமாகவே அவர்களது வலிமை உடைந்தது. ஆனால் என்ன, இந்த போர்களில் முஸ்லிம்கள் ஷஹீதாகவில்லையா? நிச்சயமாக ஷஹீதாகியுள்ளனர். ஆனால் எங்கு நிராகரிப்பாளர்களின் மரணம் தொடர்பாக அல்லாஹ் அவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிட்டனர் என்று கூறியிருந்தாரோ அங்கு முஸ்லீம்களின் மரணம் பற்றி கூறும்போது இவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள், மாறாக இவர்கள் இறைவனிடத்தில் உயிருடன் இருக்கின்றனர், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ரிசுக்கு மூலமாக இவர்கள் அருளை பெற்று வருகின்றனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நமது இந்த உயிர் தியாகிகளும் இறைவனிடத்தில் அவனது சொர்க்கத்தில் திரிந்து கொண்டே இருக்கின்றனர். ஒருவேளை இதுவும் கூட அகமதியத்தின் வரலாற்றில் முதல் சந்தர்ப்பமாகும். இதில் தியாகம் செய்துள்ள அனைவருமே பெண் குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்கின்றனர். எந்த ஆணும் இதில் பங்கு வரவில்லை. எனவே இந்த அப்பாவிகளின் தியாகங்கள் இந்த எதிரிகளை நரகத்திற்கு அருகில் கொண்டு வந்திருக்கின்றது. இந்த தியாகங்கள் ஒருபோதும் வீணாகாது. இதையும் நான் விளக்கமாக கூறிவிடுகின்றேன், இந்த மரணங்கள் அனைத்துமே மூச்சு நின்றுவிட்டதன் காரணமாகவே நிகழ்ந்துள்ளன. எவருக்கும் எரிந்த காயங்கள் ஏற்படவே இல்லை. இந்த அநீதி இழைத்தவர்கள் மீண்டும் மீண்டும் நெருப்பை மூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்த பிறகும் கூட பல்வேறு விதமான எரிபொருள்கள், பக்கெட்டுகள், உடைந்து போன பொருட்கள், வீட்டில் உள்ள பர்னிச்சர்கள் போன்றவற்றை இவர்கள் நெருப்பில் போட்ட பிறகும் கூட இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. இந்த பொருள்களை இவர்களால் கொள்ளையடிக்க முடியவில்லை, அல்லது அவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு செல்ல அவர்கள் விரும்பவில்லை. ஏனைய விலை மதிப்புள்ள பொருள்களை இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டனர். ஆனால் மற்றவற்றை நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நெருப்பில் போட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையையும் இது பற்றிய விவரங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து கூறிவிடுகின்றேன். ஷஹீதான பெண்ணின் பெயர் புஷ்ரா பேகம் சாஹிபா ஆகும். இவர்கள் மர்ஹூம் முனீர் அகமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். ஷஹீதான சிறுமிகளின் பெயர்கள் இதுவாகும். மதிப்பிற்குரிய ருக்கா முகமது பூட்டா சாஹிப் அவர்களின் மகளான ஹைரா தபசும், மற்றும் மதிப்பிற்குரிய முகமது பூட்டா சாஹிப்பின் மகளான காயினா தபசும். இந்த இரு சிறுமிகளும் ஷஹீதாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக எல்லோரும் கேட்டுள்ளீர்கள். பல்வேறு இடங்களில் இதை பற்றிய விவரங்கள் வந்துவிட்டது. பிறகும் கூட நான் அவற்றை கூறிவிடுகின்றேன். 2014 ஆண்டு ஜூலை மாதம் 27 குஜரான்வாலாவில் உள்ள அரபாத் காலனியில் உள்ள கச்சிப்பம் வேலி என்ற இடத்தில் அகமதியத்தின் எதிரிகளான தீவிரவாதிகள் அகமதி சகோதரர்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தினர். வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதன் காரணமாக மர்ஹூம் முனீர் அகமது சாஹிப் அவர்களின் மனைவியான புஷ்ரா பேகம் சாஹிபா, வயது 55, இவர்களும் மிக குறைவான வயதில் இரு சிறுமிகளான ஹைரா தபசும், வயது 6, மற்றும் காயினா தபசும், வயது 8 ஆகிய இந்த இரு குழந்தைகளும் முகமது பூட்டா சாஹிப்பின் மகளாவர். இவர்களும் ஷஹீதாகிவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சம்பவம் பற்றிய விவரம் இதுவாகும். சம்பவம் நடந்த நாளில் ஷஹீத் மர்ஹூமா அவர்களின் மகனான மதிப்புக்குரிய முகமது அஹமது சாஹிப் நோன்பு திறந்த பிறகு அருகிலுள்ள ஒரு கிளினிக்கில் மருந்து வாங்க சென்றார். அங்கு அவர்களது சிறிய தகப்பனாரான வக்காஸ் அகமது அவர்களை சிலர் தடுத்து நிறுத்தியிருப்பதை இவர் பார்த்தார். அவர்களிடம் என்ன பிரச்சனை என்று இவர்கள் கேட்ட சமயத்தில் அங்கிருந்தவர்கள் இவர்களிடமும் மோசமாக பேச ஆரம்பித்தனர். உங்களது இளைஞர் ஒருவர் பேஸ்புக்கில் இறை இல்லமான கௌபாவை இழிவுபடுத்தியுள்ளார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இதை கேட்டதும் இவ்வாறு எங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது என்று இவர்கள் பதில் கூறினர். இவர்களது கூற்றுகளில் இருந்து இது இவர்களால் திட்டமிட்டு வகுக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சியாகும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எவ்வாறு இருப்பினும் உடனடியாக இந்த எதிரிகள் அடிதடியில் இறங்க ஆரம்பித்தனர். கண்ணாடி பாட்டில்களை உடைத்து அதை கொண்டு தாக்க ஆரம்பித்தனர். நிலைமைகளை கருத்தில் கொண்டவாறு முகமது அகமது சாஹிப் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தனது சகோதரரான முகமது பூட்டா சாஹிப் அவர்களை கடையிலிருந்தும், தனது சிறிய தகப்பனாரான மதிப்புக்குரிய ஹலீல் அகமது சாஹிப் அவர்களை வீட்டிலிருந்தும் வரவழைத்தார்கள். அவர்கள் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி செய்தனர். இந்த தருணத்தில் ஹலீல் அகமது சாஹிப் அவர்கள் உடைந்து போன பாட்டில் துண்டுகள் தன்மேல் பட்டதன் காரணமாக காயமுற்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த நேரத்தில் மட்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. அனைவரும் வீடு திரும்பினர். தனது சகோதரரை வீட்டில் விட்டுவிட்டு முகமது பூட்டா சாஹிப் அவர்கள் கடைக்கு சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழிந்த பிறகு எந்த டாக்டரின் கிளினிக்கிற்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்ததோ அவர்கள் முகமது பூட்டா சாஹிப் அவர்களுக்கும் ஃபசல் அகமது சாஹிப் அவர்களுக்கும் போன் செய்து, இங்கு மக்கள் ஒன்று கூடுகின்றனர், ஊர்வலமாக வந்து உங்களது வீடுகளை தாக்குவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் என்று தகவல் தெரிவித்தார். மேலும் அஞ்சுமன் தாஜ்ரான், அதாவது வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும், மக்கள் ஒன்று செய்வதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, கடைகளை அடைத்துவிட்டு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது, எவர்கள் கடைகளை அடைக்காமல் இருப்பாரோ அவரே அதற்கு பொறுப்பாளராக இருப்பார் என்றும் அறிவிப்பு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனவே திட்டமிட்டு அவர்கள் இதனை செய்துள்ளனர். இந்த எல்லா பணிகளும் நான் ஏற்கனவே கூறியிருந்தது போன்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது. இந்த பகுதியின் அருகிலுள்ள பல்வேறு தெருக்களில் 18 அகமதி சகோதரர்களின் வீடுகள் இருக்கின்றன. இந்த தகவல் கிடைத்ததுமே 15 அகமதி சகோதரர்களின் வீடுகளில் இருந்த அனைவருமே வீட்டை விட்டு உடனே வெளியேறிவிட்டனர். ஆனால் முகமது பூட்டா சாஹிப், ஜமாத்தின் தலைவரான முகமது அஸ்ரப் சாஹிப், அவர்களது சகோதரர் ஆகியோரது குடும்பத்தில் இருந்த மற்ற நபர்கள் தத்தமது வீடுகளில் இருந்தனர். ஊர்வலத்தில் வந்தவர்கள் இரவு சுமார் 8:30 மணிக்கு தாக்குதல் நடத்தினர். அகமதி சகோதரர்களின் வீட்டிற்கு அருகில் வந்து பெரிதாக முழக்கமிட்டனர், ஃபயரிங்கும் செய்தனர். அத்துடன் அடைக்கப்பட்ட வீடுகளின் கதவுகளை உடைக்க ஆரம்பித்தனர். இதை பற்றியும் தவறான அறிக்கையைத்தான் காவல்துறையினர் பத்திரிகைகளுக்கு தந்துள்ளனர். அதாவது இரு தரப்பிலிருந்தும் ஃபயரிங் நடந்ததாக அவர்கள் அறிக்கை கொடுத்துள்ளனர். ஆனால் எதிரிகள்தான் ஃபயரிங் செய்தனர், ஜமாத் தரப்பிலிருந்தும் எந்த ஃபயரிங்கும் நடக்கவில்லை. இவர்கள் திட்டம் வகுத்தவாறு எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து ஒன்றாக சேர்ந்து தாக்குதல் நடத்தினர். இந்த பகுதியில் ஷியாக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் அதிகமாக இங்கு வசிக்கின்றனர். ஷியாக்கள் பெரிய அளவில் பேசுவர். ஆனால் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு துணையாக நின்றனர். இன்னும் சொல்வதென்றால் மிகவும் அதிகமாக அவர்களுக்கு துணையாக நின்று உதவி செய்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜமாத்தின் தலைவர் அவர்கள் உடனடியாக SHO பீப்புள்ஸ் காலனிக்கு இது பற்றி தகவல் தெரிவித்தார். அதற்கு அவர், நானே போலீசின் ஒரு பிரிவுடன் சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கின்றேன். நான் தாக்குதல் நடத்தியவர்களை அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என்னுடன் அழைத்து செல்கின்றேன் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் உண்மை என்னவென்றால் அந்த போலீஸ் அதிகாரி அவர்களை தன்னுடன் அழைத்து செல்லவே இல்லை. இந்த தருணத்தில் தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் நடத்தியவர்கள் சுவர்களை உடைக்கக்கூடிய கடப்பாறைகள், சுத்தியல்கள், கத்திரிக்கோல், இன்னும் பல ஆயுதங்களுடன் அங்கு வந்தனர். இவர்களுடன் மற்ற கூட்டங்களும் வந்து சேர்ந்து கொண்டன. வந்ததுமே இவர்கள் மின்சாரத்திற்குரிய மீட்டரை உடைத்தனர், கம்பிகளை வெட்டினர். எவ்வாறு இருப்பினும் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் ஜமாத் தலைவர் அவர்களும் அவர்களது சகோதரரும் கூரை வழியாக ஜமாத்தை சாராத அகலே குரானை சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தனர். அந்த நபர் கண்ணியமான நபராக இருந்தார். அதனால் இவர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்தார். முகமது பூட்டா சாஹிபும் அவரது சகோதரரான ஃபசல் அகமது சாஹிப் ஆகியோரது குடும்பங்கள் தங்களது வீடுகளில் மேல்மாடியில் இருந்த ஒரு அறைக்குள் சென்று பாதுகாப்பாக இருந்தனர். இது நடந்து கொண்டிருக்கும் போதே தீவிரவாதிகள் வீட்டிற்குள் புகுந்து மேல்மாடியில் உள்ள எந்த அறையில் 11 பெண்கள் மற்றும் சிறுமிகள் அடைபட்டு இருந்தனரோ அந்த அறையின் கதவை உடைக்க முயற்சி செய்தனர். கதவு உடையாமல் இருந்ததும் அறை கதவின் பூட்டில் அவர்கள் LVA போட்டார்கள். அதன் மூலம் கதவு திறக்காது. இவ்வாறு கதவிற்கு சீல் வைக்கப்பட்டது. அறையின் ஜன்னல்களின் கண்ணாடிகளை உடைத்துவிட்டனர். பிளாஸ்டிக் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் ஒன்று திரட்டி சரியாக கதவுக்கு அருகில் ஜன்னலுக்கு வெளியே நெருப்பு வைத்தனர். இந்த நெருப்பின் விஷப்புகை கதவின் கீழே இருந்தும் ஜன்னல் வழியாகவும் அறையில் நிரம்பிவிட்டது. இந்த அநியாயக்காரர்கள் நெருப்பை மூட்டிய பிறகு இந்த ஜன்னல் வழியாக தங்களது கைகளை அசைத்தவாறு அவர்களை பரிகாரம் செய்யும் விதத்தில் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு சென்று விட்டனர். இந்த அறையில் 11 அகமதி பெண்கள், சிறுமிகள் ஆகியோர் அடைபட்டு இருந்தனர். புகை மூட்டத்தின் காரணமாக புஷ்ரா பேகம் சாஹிபா அவர்களும் அவர்களது இரு பேத்திகளான ஹைரா தபசும் மற்றும் காயினா தபசும் ஆகியோர் ஷஹீதாகிவிட்டனர். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். மூச்சு நின்றுவிட்டதன் காரணமாக அவர்கள் ஷஹீதாகிவிட்டனர். தாக்குதல் நடத்தியவர்கள் எந்த அளவு வெறித்தனமாக நடந்து கொண்டனர் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் காயமடைந்தவர்களை தூக்குவதற்கும் நெருப்பை அணைப்பதற்கும் வர இருந்த மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ், இன்னொரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், தீயணைப்பு படை வண்டி ஆகியவற்றை அங்கு வராமல் அவர்கள் தடுத்து நிறுத்தினர். எல்லா தீவிரவாதிகளும் வீடுகளுக்கு தீ வைத்துக் கொண்டே இருந்தனர். அவற்றை எரித்துக் கொண்டிருந்தனர். அத்துடன் நடனமாடிக்கொண்டும் இருந்தனர். போலீஸ் இந்த எல்லா நடவடிக்கைகளையும் அமைதியாக அங்கு நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தது. வெறித்தனமாக நடந்து கொண்ட எந்த நபரையும் எவ்வகையிலும் தடுத்து நிறுத்த போலீஸ் முயற்சி செய்யவே இல்லை. மீடியாவும் கூட மிகவும் காலதாமதமாக வந்து கவரேஜ் செய்ய ஆரம்பித்தது. தீவிரவாதிகள் தமது பணிகளை செய்து முடித்த பிறகுதான் பஞ்சாபின் முதலமைச்சரான ஷாபாஸ் ஷெரீப் சாஹிப் அவர்களும் இந்த சம்பவத்தை பற்றி அறிந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஷஹீதான மதிப்பிற்குரிய புஷ்ரா பேகம் சாஹிபா ஷஹீத் அவர்களுடைய குடும்பத்தில் அகமதியத் அவர்களின் தாத்தாவான லோதினங்களை சேர்ந்த மதிப்புக்குரிய ஷஹாபுத்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக அறிமுகமானது. இவர்களுக்கு இரண்டாவது கிலாபத்தின் காலகட்டத்தில் பையஸ் செய்து ஜமாத்தில் இணைவதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. இவர்கள் சியால்கோட்டிற்கு சென்று விட்டனர். பிறகு இவர்களது திருமணம் மருகு முனீர் அகமது சாஹிப் அவர்களுடன் குஜரான்வாலாவில் வைத்து நடந்தது. பிறகு 1976 இவர்கள் இங்கு வந்துவிட்டனர். இவர்களது கணவரான முனீர் அகமது சாஹிப் அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பு வஃத் ஆகிவிட்டார்கள். மற்ற இரண்டு ஷஹீதுகளான ஹைராத் தபசும் மற்றும் காயினாத் தபசும் ஆகியோர் இவர்களது பேத்திகள் ஆவர். ஷஹீத் மர்ஹூமா அல்லாவின் அருளால் ஐவேளை தொழக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் திருக்குரானை ஓதக்கூடியவராகவும் இருந்து வந்தார். மிகவும் அனுதாப உணர்வுடன் நடந்து கொள்பவராகவும் நல்ல முறையில் பழகக்கூடியவராகவும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் உயர்வான நல்லொழுக்கத்திற்கு எஜமானராகவும் திகழ்ந்தார்கள். விலங்குகளுக்கு உணவளிப்பதும் பறவைகளுக்கு தானியங்களை கொடுப்பதும் தினந்தோறும் இவரது வழக்கமாக இருந்து வந்தது. இவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தும் கூட எங்கு ஜமாத்திற்கு தொண்டு செய்ய வேண்டியது வந்தாலும் அதில் இவர்கள் முன்னணியில் நிற்பவராக இருந்தார்கள். ஷஹாதத் நிகழ்ந்த போது இவர்களது கைகளில் தங்க மோதிரமும் காதுகளில் கம்மல்களும் அணிந்திருந்தார்கள். இங்கிருந்து செல்ல வேண்டியது வந்தால் ஒருவேளை பணம் தேவைப்படலாம் என்று கருதி ரொக்கமாக கொஞ்சம் தொகையையும் எடுத்து வைத்திருந்தார்கள். மூச்சு நின்றுவிட்டதால் இவரது மரணம் நிகழ்ந்தது. போஸ்ட்மார்ட்டமிற்காக அவர்களை கொண்டு சென்ற போது அந்த எல்லா பொருட்களையும் எதிரிகள் எடுத்துவிட்டனர். ஷஹாதத் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக இவர்கள்தான் மெஹல்லாவில் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்தனர். ஷஹீதாக இருந்த சிறுமி ஹைராத் தபசுமின் வீட்டிற்கு சென்று நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான பொருள்களையும் அவர்களுக்கு இந்த எதிரிகள் கொடுத்தனர். முகமது பூட்டா சாஹிப் அவர்களின் தாயாரும் 2 மகள்களும் ஷஹீதாகியுள்ளனர். இவர் சவுதி அரேபியாவில் இருந்தார்கள். பிறகு அங்குள்ள நிலைமைகளின் காரணமாக மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பி வந்தார்கள். பாகிஸ்தான் வந்து இவர்கள் வண்டிகளின் சர்வீஸ் ஸ்டேஷன் வைத்து தமது பணியை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அருள் செய்தான். மிக நல்ல நிலைமையில் இருந்தார்கள். இவரது சகோதரர் ஃபதல் அகமது சாஹிப் அவர்களும் ஜெனரேட்டரை வாடகைக்கு கொடுக்கும் பணியை செய்து வந்தார்கள். தொழில் நன்றாக நடந்தது. அங்குள்ள மக்கள் இதன் காரணமாகவும் இவர் மீது பொறாமை கொண்டனர். குஜரான்வாலாவின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த குடும்பங்களை சார்ந்த அனைவரும் மிகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் நல்லியல்பு கொண்டவர்களாகவும் இருந்தனர். ஜமாத்தின் மீது தன்மான உணர்வு கொண்டவர்களாக இருந்தனர். எந்த பகுதியில் இப்போது மக்கள் குடியமர்ந்துள்ளனரோ அந்த ஹல்காவும் கூட இவர்களின் காரணமாகத்தான் உருவானது. அங்கு அவர்கள் தொழுகைக்கான சென்டரையும் ஏற்படுத்தியிருந்தனர். சந்தாக்கள் கொடுப்பதிலும் ஏனைய பொருளாதார திட்டங்களில் பங்கு பெறுவதிலும் ஆர்வத்துடன் இவர்கள் செயல்பட்டார்கள். எல்லா சமயங்களிலும் ஜமாத்திற்கு ஒத்துழைப்பு நல்குவதிலும் கட்டுப்பட்டு நடப்பதிலும் இவர்கள் முன்னணியில் இருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமா தனக்கு பின்னால் 3 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார். ஒரு மகன் இங்கிருக்கின்றார். முகமது பூட்டா சாஹிப் அவர்களது 2 மகள்களையும் ஷஹீதாக்கிவிட்டனர். 2 சிறுமிகளும் தங்களுக்கு பின்னால் தங்கள் தந்தையையும் தாயையும் 5 வயது நிரம்பிய ஒரு சகோதரரான அதாவுல் வாசிகையும் ஒரு சகோதரியான 3 வயது நிரம்பிய சிதரத்துன் நூரையும் விட்டுவிட்டு சென்றுவிட்டனர். குஜரான்வாலாவின் அமீர் சாஹிப் மேலும் எழுதுகின்றார், ஜூலை 27 ஞாயிறன்று இரவு ஏறக்குறைய 9:30 400 அல்லது 500 பேர் கொண்ட ஒரு கூட்டம் கச்சி பம்பில் இருந்த ஜமா சகோதரர்களின் வீட்டில் தாக்குதல் நடத்தினர். தீங்கு விளைவித்தவர்கள் பேஸ்புக்கில் ஆட்சேபனைக்குரிய ஒரு படம் வெளியிடப்பட்டது. அதனை அகமது இளைஞரான முகமது சலீம் சாஹிப் அவர்களின் மகனான ஆகிப் சலீம் சாஹிப் தான் செய்தார் என்று அவர்கள் கூறினர். இதையே அடிப்படையாக வைத்து மக்களை ஒன்று திரட்டி குழப்பத்தை பரப்பினர். ஆனால் அதுபோன்ற எந்த சம்பவமும் நடக்கவில்லை. இதனால் கொதித்தெழுந்த அவர்கள் இப்போது ஷஹீதாக இருப்பவர்களை தவிர மேலும் 6 வீடுகளுக்கு தீ வைத்தனர். அதிலிருந்த பொருட்களை கொள்ளையடித்தனர். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அருகிலேயே கடைகளும் இருந்தன, அதன் மீதும் தாக்குதல் நடத்தினர். இவர்களது வெல்டிங் பிளான்ட், ஹெவி ஜெனரேட்டர், இரும்பிலான காட்ஸ், கட்டிட பொருட்கள் ஆகிய அனைத்தையும் கொள்ளையடித்தனர். குஜரான்வாலா சம்பவத்தில் ஷஹீதானவர்களை தவிர முகமது பூட்டா சாஹிப்பின் சகோதரர் மதிப்புக்குரிய ஃபதல் அகமது சாஹிப்பின் மனைவியான மதிப்புக்குரிய ஹமீரா ஃபதில் சாஹிபா அவர்கள் தங்களது குழந்தைகளான அத்தியத்துல் பஷீர் வயது 3, வக்ஃபேனோவில் இவர் உள்ளார், சமர் முனீர் வயது 1 மற்றும் தல்ஹா அன்சர் வயது 1 மாதம் ஆகிய இவர்கள் அனைவருமே காயமுற்றுள்ளனர். இவர்களை தவிர முகமது பூட்டா சாஹிபின் சகோதரியான சியால்கோட் ஜில்லாவை சார்ந்த ஜரியுல்லா சாஹிபின் மனைவியான முபஷிரா ஜரி சாஹிபா அவர்கள் தமது சகோதரரை சந்திக்க வந்த இடத்தில் காயமுற்றுள்ளார். முபஷிரா சாஹிபா 7 மாத கர்ப்பிணியாக இருந்தார். பெருநாள் கொண்டாடுவதற்காகவும் பிரசவத்திற்காகவும் அவர்கள் தமது தாயாரிடம் வந்திருந்தார்கள். ஒரு குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டது என்று நான் குறிப்பிட்டது இவர்களின் குழந்தைத்தான். இவர்களை ரப்வாவிற்கு அனுப்பி வைத்தனர். பிறகு அங்கு அவர்களுக்கு ஆபரேஷன் நடந்தது. இப்போதும் அவர்களது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கின்றது. ரப்வாவில் உள்ள தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். மூச்சு குழாயில் புகை நிரம்பிவிட்டதால் மூச்சு விடுவது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. காயமுற்றுள்ள மற்ற சகோதரர்களின் விவரம் இதுவாகும். முனீர் அகமது வயது 33. தாக்குதல் நடத்தியவர்கள் கடுமையாக இவரை தாக்கியதால் இவர் காயமடைந்துள்ளார். இவரது நாடியும் 2 பற்களும் உடைந்துவிட்டன. காதும் அறுந்துவிட்டது. உடலில் பல பகுதிகளிலும் அடிபட்டிருக்கின்றது. இவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. கலீல் சாஹிப் அவர்களை பாட்டில் துண்டுகள் மூலம் அடித்ததால் அதன் விளைவாக இவர் காயமடைந்துள்ளார். சியால்கோட்டை சார்ந்த முகமது அன்வர் சாஹிப் அவர்களுக்கு சம்பவம் பற்றி தெரிய வந்ததும் அவர் தமது சகோதரி ஹமீரா ஃபதில் சாஹிபா, ஃபதில் அகமது சாஹிப் மற்றும் ஏனைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு உதவி செய்வதற்காக சென்றார். போலீசிடம் இது பற்றி தெரிவித்தார். எல்லோரும் அங்கிருந்து சென்ற பிறகு ஓரிருவரே அங்கு இருந்த சமயத்தில் தான் போலீஸ் அங்கு வந்தது. போலீசின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலமாக காயமுற்றவர்களை அவர்கள் வெளியில் கொண்டு வந்தார்கள். அவர்களை வெளியேற்றி கொண்டு வந்த சமயத்தில் அங்கு பெரிதாக நெருப்பு மூட்டப்பட்டிருந்ததால் மக்களை வெளியேற்றும் தருணத்தில் இவர்களுக்கும் நெருப்பின் காரணமாக சிறிது காயம் ஏற்பட்டது. பூட்டா சாஹிபின் மனைவியான ருக்கியா பேகம் சாஹிபாவும் ஏனைய 2 குழந்தைகளான அதாவுல் வாசி வயது 5 மற்றும் சிதரத்துன் நூர் வயது 3 ஆகியோரும் இந்த விபத்தில் கேஸின் புகையின் தாக்கத்தின் காரணமாக உடல்நலம் இல்லாமல் இருந்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள 18 வீடுகளில் அனைவரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது உறவினர்களாக இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் இப்போது ரபுவாவில் இருக்கின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று தாக்குதல் நடத்தியவர்கள் 6 வீடுகளை அதன் சாமான்களுடன் சேர்த்து எரித்துவிட்டனர். மேலும் முகமது ஃபதில் சாஹிப், முகமது அஸ்ரப் சாஹிப், பூட்டா சாஹிப், கலீல் சாஹிப், சலீம் சாஹிப், ஃபிரோசுதீன் சாஹிப் ஆகியோரது வீடுகள் எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 வீடுகளை உடைத்துவிட்டு அவற்றில் உள்ள பொருட்களை மட்டும் கொண்டு வந்துவிட்டனர். இவை மாஸ்டர் பஷீர் சாஹிப் மற்றும் முதஃபர் சாஹிப் ஆகியோரின் வீடுகளாகும். இதைத் தவிர 5 அகமதிகளின் கடைகளையும் முழுமையாக அவற்றிலிருந்த பொருட்களை கொள்ளையடித்த பிறகு அவற்றிற்கு எதிரிகள் தீ வைத்து விட்டனர். இவ்வாறே ஹல்காவின் தொழுகை சென்டர் மீதும் தாக்குதல் நடத்தி அவற்றிலிருந்த திருக்குரான் பிரதிகளையும் ஜமாத் நூல்களையும் எரித்த பிறகு தொழுகை சென்டருக்கும் தீ வைத்து அதையும் ஷஹீதாக்கிவிட்டனர். இதுவே இவர்களது அநீதிகளின் சுருக்கமான நிலைமைகளாகும். இவர்களை பற்றியே அல்லாஹு தஆலா இவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் இவர்களுக்கு நரக தண்டனையும் இவர்களை எரிக்கின்ற தண்டனையும் இவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றான். அல்லாஹு தஆலா நிராகரிப்பவர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை விரைவாக பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. மேலும் இவ்வாறு தீயை மூட்டுவதில் எவர்கள் முன்னணியில் நின்று செயல்படுகின்றனரோ அவர்களையும் பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. இந்த ஷஹீதுகளின் தகுதிகளை அல்லாஹ் உயர்த்தத்தான் செய்கின்றான். இவர்களோடு தொடர்புடையவர்களுக்கும் அல்லாஹ் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. குறிப்பாக எந்த அப்பாவி குழந்தைகளையும் சகோதரிகளையும் அவரது பெற்றோர்களிடமிருந்தும் சகோதர சகோதரிகளிடமிருந்தும் இவர்கள் பிரித்து எடுத்து விட்டனரோ அந்த பெற்றோர்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹு தஆலா எல்லா நோயாளிகளுக்கும் முழுமையான விரைவான சுகத்தை வழங்குவானாக. இவர்களது பொருளாதார இழப்புகளையும் தனது அருளால் ஈடு செய்வானாக. முன்பை விட அதிகமாக இவர்களுக்கு வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களின் ஜனாசா ஹாயிப் தொழுகையையும் நான் தொழ வைப்பேன்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.